நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர் அழகுமலை ராமதேவர் அனந்த சைன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர் கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டுக்குடியில் வாண்மியரோடு நற்றாள் காசி நந்தி தேவர் நற்றாள் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மச்ச முனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூர் அங்குதம்ப போயூர் கோராக்கர் மயூர் அங்குதம்பை திருவருணையூர் உடைக்காடர் சமாதி சேர்ந்த நிறமை காக்கவே சமாதி காக்கவே அகஸ்தியர் கிரியா பவஜி பத்ரி சுரூப சமாதி அடைந்த நேருடமுயவே ஓம் கிரியா பபாஜி நமோ ஓம் சிவாய நமோ. இன்று எங்களுக்கு சனிக்கிழமை சத்சங்கம் வழமை போல வரும் கேள்விகளுக்கு எல்லா விதமான கேள்விகளுக்கும் பதில் காணும் சத்சங்கமாக அமையும். இன்றும் இரண்டு அன்பர்களிடமிருந்து அதிகாலையில் கேள்விகள் வந்திருந்தது, அந்த கேள்விகளுக்கு பதில் காண்போம். முதலாவது அன்பரிடமிருந்து வந்த கேள்வி, ரெண்டு கேள்வியை கேட்டிருக்கின்றார், அதை நாங்கள் தினமும் சிந்திக்கும் கேள்விதான், அது ஒரு புதுவிதமான விடயமும் இல்லை. அவர் கேட்ட கேள்வி என்னவென்றால், எங்களுக்கு இந்த உடல் ஏன் தரப்பட்டது, இந்த உடலை நாங்கள் எப்படி விட்டு விலத்தலாம் என்று தான் இந்த சைவ சித்தாந்தத்தை படித்து கொண்டிருக்கும் போது இப்படியான விடயங்கள் தன்னுடைய மனதில் எழுகின்றன. இந்த உடல் தந்ததால் தானே இவ்வளவு பிரச்சனையும் ஐயா, சரி கிடைக்கப்பட்டு விட்டது, என்னென்று இதை விட்டு விலத்தலாம், இந்த உடல் எடுப்பதை எடுக்கும் போதுதானே இவ்வளவு துன்பங்களையும் இன்பங்களையும் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கின்றது என்று அவர் கேட்கின்றார். அது நல்லொரு கேள்வி. ஏனென்றால் எங்களுக்கு இந்த உடல் தந்தது முதல் எண்ணத்துக்கென்று பார்ப்போம், பேர்ந்து அதிலிருந்து தப்புவது எப்படி என்று பார்ப்போம். இந்த உடல் எங்களுக்கு தரப்பட்டது, நாங்கள் செய்த வினைகளை அனுபவிப்பதற்கு, அது வினை அனுபவித்தால் மாத்திரம் போதாது, அதிலிருந்து அனுபவத்தை பெற வேண்டும், அதுதான் இறைவனின் செயல் திட்டம். இந்த ஆன்மாக்கள் ஆணவத்தில் கட்டுண்டிருக்கின்றதென்று ஆரம்பத்தில் பார்த்திருக்கின்றோம், அதிலிருந்து விடுவிப்பதுதான் இறைவனின் நோக்கம். அதை விடுவிக்க பண்ண வேண்டுமென்றால் ஆன்மா செயல் செய்ய வேண்டும், செயல் செய்து அதில் அனுபவம் பெற்று அந்த அனுபவத்தினால்தான் அதிலிருந்து விடுபடலாம் என்பது இறைவனுக்கு தெரிந்த விடயம். ஆகவேதான் ஆன்மாவை செயல் செய்ய பண்ணுவதென்றால் எப்படி செய்ய பண்ணுவதென்று அவர் அதை கட்டமைத்திருக்கின்றார் என்றால், இந்த ஆன்மாக்கள் புறப்புகளில் எடுத்த வினைகளை சஞ்சித வினையாக ஆன்மாவின் புத்தி தத்துவத்தில் அவர் வைத்து கொண்டு அதை இயக்குகின்றார். அது இருக்கும் வினைகளில் ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு புறப்பிலும் அதை எடுத்து கொடுக்கின்றார் ஒவ்வொரு உடலிலும். ஆகவே அந்த உடலில் அவர் அந்த வினைகளை கொடுக்கும் போது அந்த வினைகளை நாங்கள் அந்த உடலில் இங்கு உலகத்தில் இருக்கும் போது அதை நாங்கள் அனுபவிக்கின்றோம், அதை அனுபவிக்கும் போது அதனால் அனுபவம் பெறுகின்றோம், ஆகவே அந்த வினைகளும் கழிகின்றது, அதனால் அனுபவமும் கிடைக்கின்றது. அந்த அனுபவத்தை வைத்து நாங்கள் இறைவனை நாடுகின்றோம். ஆகவே இந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு, என்னத்திற்காக இந்த உடல் எங்களுக்கு, ஏன் நாங்கள் எடுக்க வேண்டும், யார் தந்தார்கள், இதை நாங்கள் ஏன் எடுக்க வேண்டும், எங்களுடைய வினைகளை நாங்கள் கழிப்பதற்கு, யார் தந்தார், இறைவன் தந்தார், யார் அதை உருவாக்கினார்கள், தாய் தகப்பன் உருவாக்கினார்கள் அந்த உடலை, இறைவன் அந்த ஆன்மாவை அந்த உடலுக்குள் புகுத்தினார் என்பது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் மிகவும் அழகாக பேராசிரியரால் விளங்கப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அது அவருடைய கேள்வியின் முதல் பகுதி. இரண்டாவது பகுதி, நாங்கள் இதிலிருந்து எப்படி உருவெல்லாம் ஐயா, நல்ல சிந்தனை. அதுக்கு முதலாவது நேரடி பதில் என்ன, நாங்கள் வினை செய்யாமல் இருக்க பழக வேண்டும். வினைகள் செய்து கொண்டிருந்தால் எங்களுடைய முழு தொழிலுமே அதுதான் என்று போன சத்சங்கத்தில் பார்த்தோம். எங்களுடைய தொழில் என்ன, பிறப்பதும் இறப்பதும், பிறப்பதும் இறப்பதும் என்று நான் சொல்லவில்லை, மாணிக்க வாசகர் சொல்கின்றார், அருளாளர்கள் சொல்கின்றார்கள். ஆகவே இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியில் நாங்கள் இருக்கின்றோம். அதற்குரிய காரணம் நாங்கள் செய்த வினைகள். ஆகவே அந்த அந்த பிறப்பு இறப்பு என்பதிலிருந்து நாங்கள் விடுபட்டால்தான் இந்த உடல் கிடைப்பது என்பது, உடலில் இருந்து விடுபடலாம் என்பது அதற்குரிய பதில். ஆகவே இதை கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போமாக இருந்தால், உலகியலில் நாங்கள் எப்படி வாழ்கின்றோம் என்று ஒரு சிறு சிந்தனையை செய்து பார்ப்போம். இந்த உலகத்தில் தனுகரண புவன போகங்களால் இந்த உலகம், உலகத்தில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் தரப்பட்டிருக்கின்றது எங்களுடைய வினைகளை ஆற்றுவதற்கென்று படித்து விட்டோம், கேட்டல் மூலம் அறிந்து விட்டோம், அதை சிந்திக்கின்றோம், தெளிகின்றோமோ இல்லையோ அவர்களுடைய அறிவுத்திறனை பொறுத்தது. ஆகவே நாங்கள் இந்த உடலில் இருந்து இந்த அனுபவத்தை பெறுவதற்காக இருக்கின்றோம். இந்த அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கும் போது இந்த உடலில், அது நாங்கள் எப்படி இந்த உலகத்தை, அதாவது இந்த இயற்கையை, இறைவன் தந்தவற்றை எப்படி பாவிக்கின்றோம் என்று ஒரு கணம் சிந்தித்து பார்த்தால், முதலாவதாக நாங்கள் உயிர் வாழ்வதற்கு ஏதாவது உண்ண வேண்டும், உண்ணுகின்றோம். சரி, உயிர் வாழத்தான் உண்ண வேண்டும் என்று நாங்கள் பார்க்காது, அறுசுவையோடு உண்ணுகின்றோம். ஏனென்றால் சுவை குறைந்தால் உண்ணுவதற்கு மனம் வராது, அல்லது சுவையுடைய பொருளைத்தான் உண்ண வேண்டும் என்று. அங்கு இங்கு என்ன இருக்கின்றது, இச்சை இருக்கின்றது. உயிர் வாழ்வதற்காக சாப்பிடுவது வேறு, சுவையுடன் சாப்பிடுவது வேறு. சாப்பிடக்கூடாது என்பதல்ல, இதுதான் எங்களுடைய பிரச்சனைகளே. ஆகவே நாங்கள் எல்லாவற்றிலும் எங்களுடைய ஆசையை பார்க்கின்றோம், இச்சையை பார்க்கின்றோம். அது பிழை அல்ல. ஏன் அந்த இச்சைகள் வருவதென்றால் வினைக்கணக்கினால்தான், வேறு ஒன்றுமே அல்ல. சுத்தி சுத்தி பார்த்தால் வினைதான். இருப்பினும் அதை செய்கின்றோம். அப்போது இந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு, எப்படி இந்த உடலை தவிர்க்கலாம் என்றால், நாங்கள் முதல் உணவில் தொடங்கினோம் என்றால் எந்த உணவையும் நாங்கள் சாப்பிட பழக வேண்டும். அறுசுவையுடன் தான் சாப்பிடுவேன் அல்லது வேண்டாம் என்று இருக்காது. முதல் உணவில் இருந்து தொடங்குவோம். அடுத்ததாக பொருட்களுக்கு வருகின்றோம். இந்த உலகத்தில் எல்லா பொருட்களும் எங்களுக்கு என்று தரவில்லை, உலகத்தில் இருக்கும் எல்லா உயிர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதில் நாங்கள் எங்களால் முடிந்தளவு நான் எனது என்று சொல்லி, எங்களுடைய படிப்பு, எங்களுடைய அந்தஸ்து, பண வலிமை, ஏழ்மை இவைகளில் இருந்து எங்களுக்கு தேவையானவற்றை நாங்கள் பொறுக்குகின்றோம். அந்த நிலைக்கேற்ப பொறுக்கிவிட்டால் பரவாயில்லை, அது பரவாயில்லை. ஏனென்றால் இயற்கை உலகத்தில் தந்ததை எடுக்கின்றோம். ஆனால் நாங்கள் விடும் பிழை என்னென்றால், பெரிய பிழை, அளவுக்கு மேலாக எடுக்கின்றோம். நாங்கள் 4 பேர் ஒரு குடும்பத்தில் சீவிக்க வேண்டுமென்றால், அந்த 4 பேருக்கு மாத்திரம் நாங்கள் எடுக்கவில்லை, இன்னொரு 2 ஜெனரேஷன், இன்னொரு 2 எங்களுடைய சந்ததிகளுக்கு சேர்த்தெடுக்கின்றோம். ஒரு கேள்வி இருக்கின்றது இங்கு அங்கு. என்ன கேள்வி? எங்களுடைய சந்ததிக்கு நாங்கள் எடுக்கின்றோம் என்று சொல்கின்றோம், முட்டாள்கள் நாங்கள். அடுத்த சந்ததி, அடுத்த பிறப்புகளில் நாங்கள் இந்த 4 ஆன்மாக்களும் தான் பிறக்கப் போகின்றோம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். இல்லை, அல்லது அதுக்கு அடுத்த பிறப்பிலும் நாங்கள் தான் வருகின்றோம் என்று சேர்க்கின்றோம். இல்லை, அல்லது எங்களுக்கு கீழிருக்கும் ஆன்மாக்கள் எங்களுடைய பேர பிள்ளைகள் பூட்ட பிள்ளைகள் எல்லோருக்கும் சேர்த்து வைத்து போகின்றோம் என்று நினைக்கின்றோம். உண்மை, ஆனால் அதிலும் அர்த்தமில்லை. ஏனென்றால் அந்த ஆன்மா வேறு, நாங்கள் வேறு. ஆகவே நாங்கள் அதிலிருந்து என்னென்று உணவு பழக்கத்திலிருந்து எப்படி நாங்கள் விலகினோமோ அதே போல் இந்த பொருட்கள் சேகரிப்பது நான் எனது என்று சேகரிப்பதிலிருந்து தேவையான எங்களுடைய இந்த உடலில் இருக்கும் குடும்பத்திற்கு தேவையானதை வைத்துக்கொண்டு மற்றவற்றை நாங்கள் எடுக்கக்கூடாது. எடுப்பது தவறில்லை. உங்களுக்கு படிப்பறிவு இருக்கலாம், பண வசதி இருக்கலாம், எடுக்கலாம். ஆனால் கொடுக்க பழக வேண்டும், கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். கையில் இருப்பது எங்களுக்குரியதாக இருக்க வேண்டும், அதற்கு அளவுக்கு மீதியாக இருக்கக்கூடாது. அது இன்னொரு முறை நீங்கள் இந்த உடலை எடுக்காமல் இருப்பதற்கு என்று இந்த அன்பருக்கு சொல்கின்றேன். அது மாத்திரமல்ல, மூன்றாவது, இது பொதுவாக எல்லாருக்கும் நடக்கும் அனர்த்தம்தான். இயற்கை, இயற்கையை நிந்திக்கின்றோம், இயற்கையோடு சேர்ந்து வாழவில்லை, ஏன் மாயையில் துழல்கின்றோம். அது பெரிய விடயம் அல்ல, அது பிழை அல்ல, வினைக்கணக்கின்படி சுழல்கின்றோம். ஆனால் இந்த அன்பர் கேட்டது, எப்படி ஐயா இந்த உடலை விட்டு நீங்கலாம்? இது அன்பர் கேட்கவில்லை, அருளாளர்களே சாட்சா சிவனிடம் கேட்கின்றார்கள். அவர்களுக்கே பதில் கிடைப்பது மிகவும் கம்மி, அவர்களுடைய நிலையை பொறுத்தது. ஆகவே அவர்கள் ஏன் கேட்டார்கள் என்றால், மக்களுக்கு அதை அறிய தருவதற்காக கேட்கின்றார்கள். அதன் மூலமாக நாங்கள் இதை படிக்கின்றோம். ஆகவே இந்த மூன்று விஷயத்திலையும் எங்களை நாங்கள் நிலைநிறுத்தி கொண்டு போனால், உணவு, உடைமை, இயற்கை, இந்த மூன்று விடயங்களையும் எங்களை நாங்கள் பார்த்து கொண்டு போவோமாக இருந்தால், அதில் ஈடுபடும் தன்மையை குறைத்து எங்களுடைய ஆன்மாவுக்கு எங்களுடைய குடும்பத்திற்கு மாத்திரம் தேவையானவற்றை எடுத்து இந்த உடலில் நாங்கள் வாழ்க்கை நடத்துவோமாக இருந்தால் எங்களுடைய பிறப்புகளை ஒரு வகையில் குறைக்கலாம் என்று இந்த அன்பருக்கு உலகியல் மூலமாக இந்த பதிலை கொடுக்கின்றேன். நன்றி ஐயா இந்த ரெண்டு கேள்வியும் கேட்டதற்கு. இது ஆரம்ப கேள்விதான், ஆனால் இன்று ஒரு சிறு வித்தியாசமான முறையில் அதுக்கு ஒரு பதிலை எடுக்கின்றோம் என்று நினைக்கின்றேன். மற்ற அன்பர் கேட்டிருக்கின்ற மூன்று நாலு கேள்வி, ஆனால் எல்லாம் பெரிய கேள்விகள் அல்ல. அவருடைய கேள்விகளை பார்ப்போம். அவர் முதலாவதாக கேட்கின்றார், இந்த உலகத்தில் ஐயா இயற்கையால் பல அனர்த்தங்கள் நிகழ்கின்றன. சுனாமி வருகின்றது, பிளேன் கிராஷ் பண்ணுகின்றது, சாதாரண விபத்துக்கள் நடக்கின்றன, இயற்கை அழிவுகளால் மக்கள் சாகின்றார்கள். என்னுடைய முதலாவது கேள்வி, இதற்கு பார்த்தோம் என்றால் ஐயா, ஆக சைவ சமயத்தவர்தான் இந்த விபத்துக்களில் சாகின்றார்கள் என்பது அல்ல, உயிர் நீக்கின்றார்கள் என்பது அல்ல. ஒரு பிளேனில் விபத்து நடந்தால் அதில் ஒரு 10-15 நாட்டு பயணிகள் பயணம் செய்திருப்பார்கள். எல்லோரும் ஒரே அடியாக அவர்களுடைய ஆன்மா பிரிகின்றது. தனக்கு இது விளங்கவில்லை ஐயா. அவ்வளவு ஆன்மாக்களும் ஒரு பிளேனை எடுத்தால் 150 பேர் இருந்தால் 150 பேரும் அந்த அத்துடன் தங்களுடைய உடலை நீக்க வேண்டும் என்று இருக்கும் நிலை என்றால் அது என்ன மாதிரி, அது என்ன மாதிரி அது செயல்படுகின்றது? எங்களுடைய சொந்த வினைகள் எங்களுக்கு தெரியும், வெள்ளக்காரண்ட வினை எங்களுக்கு தெரியுமா என்பது இந்த அன்பருடைய முதலாவது கேள்வி. அதற்கு பதில் காண்போம். அதாவது இந்த அனர்த்தங்களில் எல்லாம் இந்த ஆன்மாக்கள் அழியவில்லை. மறந்துவிடக்கூடாது, நான் பிழையாக சொன்னாலும் உடல்கள் அழிகின்றன. ஆனால் அதில் வெளி நாட்டவர்கள், வித்தியாசமான நாட்டவர்கள், வித்தியாசமான இனத்தவர்கள் எல்லோரும் அதில் பங்கு பெறுகின்றார்கள் அந்த பெரிய விபத்துக்குள். ஆனால் ஒரு குடும்பத்தை எடுத்து பார்த்தாலும் ஏதாவது விபத்து நடந்தால் 4 பேர் பயணம் செய்தால் 2 பேர் இறக்கின்றார்கள், 2 பேர் தப்புகின்றார்கள். ஏன்? அதிலிருந்து தொடங்குவோம். அது சுகம், எல்லோரும் ஒரு குடும்பத்தில் வாழ்கின்றோம், எல்லோரும் ஒரு இலக்கை நோக்கி போகின்றோம், எல்லோருக்கும் எல்லோருடைய நிலைகளும் தெரியும். ஆனால் ஒரு வாகன விபத்தென்று வந்தவுடன் எல்லோரும் சாவதற்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கு, ஆனால் இருவர் சாகின்றார்கள், இருவர் தப்புகின்றார்கள், சில நேரம் எல்லோரும் சாகின்றார்கள். ஆனால் என்னுடைய கேள்வி, அவருடைய கேள்வி எங்கு நோக்கி போகின்றது என்றால், இந்த தப்புபவர்களுடைய நிலை என்ன? அந்த 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 முழு தொகுதி ஆக்களுக்குள்ளும் இறப்பவர்களுடைய நிலை என்ன என்பது அவருடைய கேள்வி. இதற்கு சைவ சித்தாந்தம் தெளிவாக வரையறுக்கின்றது என்று பேராசிரியர் இந்த விபத்தை வைத்து சொல்லவில்லை, இறைவனுடைய ஒரு விடயத்தை சொல்லி இருக்கின்றார் பல இடங்களில். இறைவன் முடிச்சு போடுவதில் பெரிய பெரிய பலசாலியா? என்ன முடிச்சு? ஆன்மா முடிச்சு. அதாவது இந்த குடும்பத்தை என்ன மாதிரி, ஒரு குடும்பத்தில் 4 ஆன்மாக்கள், 5 ஆன்மாக்கள், 2 ஆன்மாக்கள் என்று அந்த உடலுக்குள் அந்த ஆன்மாக்களை கொண்டு போடுகின்றாரோ, அதனுடைய அடிப்படை தத்துவம் என்னவென்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. அவர்களுடைய வினைகளுக்கு ஏற்ற மாதிரி, அந்த ஆன்மாக்களுடைய வினைகளுக்கு ஏற்ற மாதிரி அவர்களை குரூப் பண்ணுகின்றார், குடும்பமாக்குகின்றார். எல்லோரும் ஒவ்வொரு விதமாக அந்த குடும்பத்தில் இருந்து வினைகளை ஆற்றுகின்றார்கள், அனுபவத்தை எடுக்கின்றார்கள். இதே ஸ்கேலைத்தான், இதே விடயத்தைத்தான் இறைவன் பெரிய அளவில் செய்கின்றார். அது சுனாமியாக இருக்கட்டும், அதில் 100,000 பேர் சாகட்டும், அதில் பல்வேறு இனத்தவர்கள், பல்வேறு ஆன்மாக்கள் ஒரே நிலையில் ஒரே நாளில் சாகின்றார்கள். இது எல்லாம் இறைவனின் முடிச்சு பேராசிரியர் சொல்கின்றார். இறைவன் முடிச்சு போடுவது சிறந்தவனாம். ஏன் அவன் அந்த முடிச்சை போடுகின்றான்? அந்த ஆன்மாக்கள் வினை ஆற்றுவதற்காக. ஆகவே இதெல்லாம் இறைவன் தான் நடத்துகின்றான் என்பதை நாங்கள் உணர வேண்டும். நாங்களாகவே எடுத்து, இதில் வேறு நாட்டவர்கள் இருக்கின்றார்கள், வேறு இனத்தவர்கள் இருக்கின்றார்கள், இது என்ன மாதிரி இந்த ஆன்மீகம் செயல்படுகின்றது, எல்லோரும் என்னென்று ஒரு ஒரு இடத்தில் போய் இறக்கின்றோம், இந்த ஆன்மாக்களுக்குரிய தொடர்சல் என்ன, ஏன் இறக்க வேண்டும் எல்லாம் ஒரே நேரத்தில், இது உண்மையா பொய்யா என்று பல விவாதங்கள். ஆனால் எல்லா விவாதத்துக்கும் இருக்கும் முற்றுப்புள்ளி, நாங்கள் உள்நோக்கி போய் பார்த்து இறைவன் தான் எல்லாவற்றையும் செய்கின்றான் என்பதை ஒத்துக்கொண்டு விட்டால் இதுக்கெல்லாம் கேள்விகளாக வரப்போறதில்லை ஒரு காலமும். ஏன்? எல்லாம் அவன் பிறப்பிப்பதும் அவன், இறப்பிப்பதும் அவன். ஆனால் ஒன்று அவனுக்கு அவனுடைய செயல்பாட்டில் உண்டு, மிகவும் நன்றாக முடிச்சு போடுவானாம். அது குடும்ப முடிச்சா இருக்கலாம், இன முடிச்சா இருக்கலாம். ஆகவே இந்த முடிச்சென்னத்துக்கு அவன் போடுகின்றான் என்றால், எல்லோரும் பிறக்க வேண்டும் இறக்க வேண்டும், அந்த தொழிலைத்தான் நாங்கள் செய்கின்றோம். அதை வெல்லும் வரைக்கும் அந்த தொழிலில் இருக்கும்போது எங்கெங்கு அவன் ஆக்களை இணைத்து, அந்த ஆன்மாக்களை இங்கே இருக்கிற கனடாவில் இருப்பவரை இந்தியாவில் இணைச்சி, இந்தியாவில் ஒரு விமானம் விழுகின்றது, நாங்கள் அங்கு சாகின்றோம் என்றால் எவ்வளவு தலைவிதி என்றுவார்கள், இங்கிருப்பவர்கள் என்ன நடந்தது என்பார்கள். அது இறைவனின் முடிச்சு. ஆகவே எல்லாம் நடத்துவது இறைவன் என்று நினைத்து விட்டால் இந்த அன்பருடைய முதலாவது கேள்விக்கு பதில் உண்டு. அதாவது அது இயற்கை அனர்த்தமாக இருக்கலாம், பெரிய அளவில் உடல்கள் இறக்கின்றதாக இருக்கலாம், ஒவ்வொரு இனங்களாக இருக்கலாம், மொழிகளாக இருக்கலாம், நாடுகளாக இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் செய்பவன் பரம்பொருள். அவன் அந்தந்த நேரம் அந்தந்த இடத்தில் அந்தந்த ஆன்மாக்களை வரப்பண்ணி இணைத்து அந்த உடலில் இருந்த ஆன்மாவை வழியால் எடுக்கின்றான் வினைகளை கேட்டபடி என்பது அதற்குரிய பதில். அடுத்தது கடவுள், அடுத்த கேள்வி, அவரே கேட்கின்றார் இந்த கேள்வியை கேட்ட பின், இது எப்படி நடக்கின்றது ஐயா உலகத்தில், ரைட்? அது முதலாவது கேள்வி. ரெண்டாவது கேள்வி, நீங்கள் பல முறை சொல்லி இருக்கின்றீர்கள் வினைகளை பற்றி சொல்லும் போது, வினை பக்குவப்படும் போதுதான் அதை இறைவன் அந்தந்த உடல்களுக்கு கொடுக்கின்றான், அந்த ஆன்மாவுக்கு அந்தந்த உடலை எடுக்கும் போது எந்தெந்த பிறப்பிலோ கொடுக்கின்றான் என்றீர்கள். இந்த பக்குவப்படுதல் என்றால் என்னய்யா? வினை பக்குவப்பட வேணும். வினை என்பது நாங்கள் செய்தது என்று சொல்லி இருக்கின்றீர்கள். பக்குவப்படுதல், அது என்ன பக்குவப்படுதல்? வினை என்னென்று பக்குவப்படும் என்பது இந்த அன்பருடைய அடுத்த கேள்வி. நல்ல கேள்வி, நல்ல சிந்தனை. வினைகள் பக்குவப்படுவதென்று இங்கு பேராசிரியர் சொல்லி தந்ததெல்லாம், சைவ சித்தாந்தத்தில் சொல்வதெல்லாம் சூட்சுமமாக ஆன்மாக்களுடைய பக்குவம், வினைகளுடைய பக்குவம் அல்ல. அந்த வினைகள், இப்போ எனக்கென்று பல வினைகள் இருக்கு, என்னுடைய பிறப்புகளில் நான் அனுபவித்து அதை முடிக்கும் போதுதான் எனக்கு பதிஞானத்தை நோக்கி செல்கின்றேன் என்றால், என்னுடைய ஆன்மாவின் பக்குவத்தை வைத்து ஒவ்வொரு உடலும் தரும்போது அந்த ஆன்மாவாக நான் அந்த உடலுக்குள் இருந்து அந்த என்னுடைய ஆன்மா அந்த உடலாக நான் இயங்கும் போது என்னுடைய நிலையை பொறுத்ததுதான் எந்தெந்த வினையை இறைவன் அந்த உடலுக்கு எனக்கு தருகின்றான் என்பதுதான் உண்மை. ஆகவே இங்கு வினைகள் பக்குவப்பட்ட பின்தான் ஆன்மாக்களுக்கு கொடுக்கப்படுகின்றது என்று சொல்வது வினைகள் பக்குவப்படுவது இல்லை. அந்த வினைகளை அனுபவிக்க கூடிய அளவுக்கு எங்களுடைய ஆன்மா தயாராக வேண்டும். அதுதான் அதன் உட்கருத்து. என்றபடியா உங்களுடைய சந்தேகம் மிகவும் அற்புதமானது. ஆகவே அது ஆன்மா பக்குவப்பட வேண்டும் என்பதுதான் அதன் பொருள். ஆகவே ஆன்மா ஒவ்வொரு உடலிலும் வரும்போது ஒவ்வொரு செயலுக்காக வருகின்றது, வினைகளை அனுபவிக்காததுக்காக வருகின்றது. அந்த உடலில் அந்த வாழ்க்கையில் அந்த ஆன்மாவால் இறைவன் தரும் வினைகள் அந்த ஆன்மாவால் செயலாற்றக்கூடியதாக இருக்க வேண்டும். நம்பர் ஒன், செயலாற்றினால்தான் அனுபவம், செயலாற்றாமலும் போக முடியாது. அதான் இறைவனின் முடிச்சு. செயலாற்ற வேண்டும், செயலாற்றினால்தான் அனுபவம், ஆனால் செயலாற்றக்கூடியதைத்தான் இறைவன் தருவான். ஆகவே சில வினைகள் உங்களோட சஞ்சித வினைகளே சில நேரம் ஒரு 10 பிறப்புகளுக்கே கொடுக்கப்படாமல் இருக்கும். இந்த பிறப்பில் ஒரு வினை செய்து விட்டேன் என்று வையுங்கள். அந்த வினை நான் சும்மா ஒரு சாதாரணமாக சொல்லலாம், அடுத்த பிறப்பில் வரும் என்று சில சுருக்கமாக சொல்வார்கள். அது பிழை. அந்த சொல்லு அடுத்த பிறப்புகளில் வரும் என்பது உண்மையான சொல்லு. அது எந்த பிறப்பாகவும் இருக்கலாம். சில வினைகள் நாங்கள் இப்போது செய்வது சில நேரம் எங்களுடைய 10வது உடலில்தான் அந்த வினை இறைவனால் ஊட்டப்படும். அது வரைக்கும் அது தக்க வைக்கப்படுகின்றது சஞ்சிதத்தில். அந்த தக்க வைக்கும் காலத்தைத்தான் பக்குவப்பட வேண்டும் என்று சொல்கின்றார்கள். ஆகவே வினையை அங்க வைக்கும் போது வினையினுடைய அழுத்தமா அல்லது வினையினுடைய வைராக்கியமா வினையினுடைய நிலைகளா மாறப்போவதில்லை. அந்த வினை உங்களுக்கு வரத்தான் போகின்றது. ஆனால் பக்குவப்படுதல் என்று சொல்வது ஆன்மாவினுடைய பக்குவ நிலை. அதை அந்த ஆன்மாவால் அந்த உடலில் செயலாற்ற முடியுமா? முடியுமென்றால் அந்த உடலில் கொடுக்கப்படுகின்றது, அதிலிருந்து அது செயலாற்றுகின்றது, அந்த அனுபவத்தை பெறுகின்றது என்று இந்த அன்பருக்கு சொல்கின்றேன். அடுத்ததாக 3 கேள்வி என்று போட்டிருந்தார் என்று சொன்னேன். 3 கேள்வி என்று போடாமல் ஒரே பேராகிராஃப்லேயே எல்லாம் எழுதியிருந்தார். இது 3வது பார்ட் ஒன்று எழுதியிருந்தார் இறுதியில். அதாவது ஐயா, இன்னொரு கேள்வியும் உண்டு. நான் ஒருவருக்கு, அவர் கிரியா யோகத்தில் இல்லை, அவர் சோகீனமாக இருந்தார். நான் பாபாஜியை மனதில் நினைத்து கொண்டு அவருக்கு சொன்னேன், நீங்கள் உங்களுடைய சத்திர சிகிச்சைக்கு போகும்போது உங்களுக்கு பல கடவுள்கள் இருந்தாலும் எனக்கு என்னுடைய பாபாஜியில் நம்பிக்கை உண்டு, அவர் எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடியவர். நாங்கள் படித்தளவில் அவருடைய மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்தது, எல்லோராலும் பயன்படுத்தக்கூடியது. அவருடைய மந்திரத்தை சொல்லி கொண்டிருங்கள், ஓம் கிரியா பாபாஜி நம ஓம், அது உங்களுடைய துன்பத்தை சில வேளை விளக்கலாம். ஏனென்றால் அவர் எல்லோரையும் குழந்தைகளாகத்தான் பார்க்கின்றார் என்று சொன்னேன். என்ன நடந்தது? அவர் அந்த சத்திர சிகிச்சையில், அது பல பிரச்சனைகளுக்குள் செல்ல வேண்டிய ஒரு சத்திர சிகிச்சை என்பது வைத்திய நிபுணர்களால் அவருக்கு கூறப்பட்ட விடயம். ஆனால் அந்த சத்திர சிகிச்சை முடிந்ததும் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவர் வெளியால் வந்தாராம். தன்னுடைய நண்பர் இப்போது கேள்வி பிறக்கின்றது அவரிடம் இருந்து இவருக்கு. நீ சொன்னாய், நான் செய்தேன் நண்பா, சந்தோஷம். பாபாஜி என்பவர் உன்னுடைய குரு, என்னை வந்து காத்து விட்டார். நன்றி, நன்றி, கோடி நன்றி. நான் அதை எப்போதும் மறக்க மாட்டேன் என்று சொன்னாராம். அதற்கு இந்த அன்பருடைய கேள்வி என்னவென்றால், எனக்கு இப்போது அவர் கேட்ட கேள்வி, நான் மீண்டும் அவருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இதே மந்திரத்தை சொன்னால் அது அவருக்கு விடை கொடுக்குமா என்பது அவருடைய கேள்வி. என்னுடைய பதில் அவருக்கு இந்த சத்சங்கத்தில், நிச்சயமாக இல்லை. மேபி கொடுக்கலாம், நிச்சயமாக இல்லை. இங்கு நாங்கள் எதை புரிந்து கொள்ள வேண்டும்? சைவ சித்தாந்த அடிப்படை கருத்திலிருந்து, பாபாஜியின் கிரியா யோக கருத்திலிருந்து, ஒரு மந்திரத்தை அல்லது ஒரு விடயத்தை ஒரு தரம் சொன்னால் அது பலனளித்து விட்டால் வாழ்க்கை முழுக்க அது பலனளிக்கும் என்பது அல்ல. அந்த ஒரு தரம் சொல்லும் போது அது அவருக்கு பயனளிக்கின்றது என்றால், அவருடைய அந்த வினையை அவர் ஆற்றும் போது இறை அருளால் அந்த இடத்தில் அந்த மந்திரத்தால் அது சுகமாக வேணுமென்று இருந்ததுதான் உண்மை. அந்த மந்திரத்தால் எப்பவுமே அவருக்கு சுகம் வரும் என்று சொல்வது அது மனித கணக்கு, அது உண்மை அல்ல. ஆனால் ஒரு சாதகனுக்கு அது வேறு. நீங்கள் பாபாஜியின் குழந்தையாகவே அவருடைய சாதனையை செய்து கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கும் போது கூடுதலாக அது உங்களுக்கு ஒரு கவசமாக இருக்கும் என்று எங்களுடைய குருமார்கள் சொல்லி இருக்கின்றார்கள். ஆனால் மக்களை நாங்கள் பிழையான வலையில் வழி நடத்தக்கூடாது. நண்பர்களாக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, அந்த முறை அது வேலை செய்தது. அதற்காக நீ பெரியவனும் அல்ல, அந்த மந்திரத்தை நீ கொடுத்தாய், நீ இப்போது அவரால் நல்லா போற்றப்படுகின்றாய், ஆகவே நீ ஒரு பெரிய ஹீரோ என்று நாங்கள் எடுத்துவிடக்கூடாது. ஏனென்றால் அதையே நீ பாவிக்கும் போது அடுத்த முறை அது வேலை செய்யாது. நான் இப்பவே சொல்கின்றேன், ஏன் அதான் சைவ சித்தாந்த கணக்கு. அந்த வினையில் அவர் தப்ப வேண்டும், அந்த நோயிலிருந்து அவர் தப்ப வேண்டும் என்றிருந்தால் இப்படியான அவருடைய நண்பருடைய ஒரு வாக்கினால் அல்லது இப்படியான செயலினால் அது காக்கப்படுகின்றது. இறைவன் அதை சரியாக ஆற்றி முடிக்கின்றார். ஆனால் அந்த நண்பன் சொன்ன வாக்கால் தான் நெடுகவும் அது நடைபெறும் என்று அவர் நினைத்தார் என்றால் அது மனிதனின் கையில் இறைவன் சிக்கி விடுவான். ஏன், அவர் திரும்பவும் உலகியலில் இருப்பார். திரும்ப இன்னொரு முறை வைத்தியசாலையில் போய் இருக்கும்போது இதே அன்பரை கூப்பிடுவார். கூப்பிட்டு, ஐயா நான் வைத்தியசாலையில் இருக்கின்றேன், தப்ப வேண்டும், ஏதாவது வழி சொல்லுங்கள் என்றோனே, இவர் நான் நெப்பர் இப்போ சொன்ன நண்பர், மீண்டும் அதையே சொல்லுவோம், ஒரு முறை பாபாஜி செய்தார்தாலே என்றபடியால் செய்வார் என்று நான் அந்த மந்திரத்தை கொடுத்தால் நீங்களே நினைத்து பாருங்கள், நடக்க வேண்டும் என்பது அல்ல. ஆனால் அதுதான் இரண்டாம் தரமும் அந்த கணக்குத்தான் இறைவனால் போடப்பட்டிருந்தால் அது நடக்கும். ஆனால் அதை நம்பக்கூடாது நாங்கள் மனித அளவில். ஆகவே இந்த அன்பருக்குரிய பதில், எங்கு எங்கு நாங்கள் சில மந்திரங்களையோ அல்லது திருமுறைகளையோ பாடி எங்களுடைய துன்பங்கள் வரும்போது துன்ப நீக்கம் அடைகின்றோம் உண்மை, ஆனால் அதன் வழியே நீங்கள் நிற்காது. தேவைக்கான நேரத்தில் மாத்திரம் போய் பாடி நீங்கள் அந்த துன்பங்களில் இருந்து வெளிப்படுவீர்கள் என்று நீங்கள் நினைத்தாலும் சரி, யாருக்கு சொன்னாலும் சரி, அது நடக்கப் போவதில்லை என்று சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து திட்டவட்டமாக சொல்கின்றது என்று பேராசிரியர் பல இடங்களில் ஒவ்வொரு கோணங்களில் இதை சொல்லியிருக்கின்றார். அதே போல்தான் பாபாஜியும், என்னுடைய அன்பர் ஒருவர் இப்போது பல ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த வாய்ஸ் ஆஃப் பாபாஜியை படித்தார். படிக்கும்போது அதில் ஒரு சம்பவம் நீங்கள் இனித்தான் கேட்பீர்கள். இப்போது மூன்றாவது வாசிப்பில் அது வரும் நிச்சயமாக, அது கலந்துரையாடலில் வருகின்றது, வந்து விட்டதோ தெரியாது கடைசி ரெண்டு சத்சங்கங்களில். நீலகண்டன் என்பவருடைய ஒரு நண்பருக்கு ஒரு ஒரு நோய், அதை நீலகண்டன் தீர்க்க வேண்டும். அது நண்பர் தான், அவர் கிரியா யோகி அல்ல. அதற்கு பாபாஜியிடம் கேட்கின்றார். பாபாஜி அவருடைய சேவை நிமித்தமாகவோ அல்லது அவருடைய கர்மாக்கு அந்த இடத்தில் அவருடைய உதவிதான், அந்த இடத்தில் மாத்திரம் உதவி செய்யும் என்று அந்த சத்குரு நினைத்ததாலோ மூன்று சொட்டு விளக்கெண்ணெய் கொடு, எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்கின்றார். அது கொடுக்கப்பட்டது. அந்த அன்பர் குணமாகின்றார் என்று நீலகண்டன் எழுதுகின்றார் பாபாஜியின் அருளினார். இதை படித்துவிட்டு என்னுடைய கிரியா சாதகர் ஒருவர் என்னிடம் கேட்டார். இப்போ ஒரு 10 வருடத்துக்கு முதல், அண்ணா என்னுடைய குடும்பத்தில் அல்லது எனக்கு தெரிந்தவர்களுக்கு அல்லது எனக்கு ஏதாவது வருத்தங்கள் வரும்போது மூன்று சொட்டு விளக்கெண்ணெய் கொடுத்தால் நான் எடுத்தால் உடலுக்குள் அது சுகம் வருமா என்று கேட்டார். அந்த நேரம் எனக்கு இவ்வளவு விளக்கங்கள் இல்லை, வினைகளை பற்றியெல்லாம் தெரியாது. இருப்பினும் நான் அவரை பிழையாக லீட் பண்ணவில்லை. நீங்கள் பாபாஜியின் வழி நின்றால் மாத்திரம் அது சில வேளை நடக்கலாம் ஐயா, மற்றும்படி எனக்கு இதில் அனுபவம் இல்லை, நீங்கள் குடித்து பார்த்து விட்டு வந்து சொல்லுங்கள் என்றேன். அதுக்கு பிறகு அந்த நண்பரனுடன் பேசவில்லை அதை பற்றி. இதுதான் இப்போது எங்களுக்கு நன்றாக புரிகின்றது வினைக்கணக்கெல்லாம். ஒரு முறை சரி வந்தால் எப்பவும் சரிவர வேண்டும் என்பது இல்லை, அது இறை கணக்கு. 10 வினைகள் வரலாம், 10 வினையில் நீங்கள் 9 வினைகளில் தப்பிவிட்டால் 10வது வினை வரும்போது நீங்கள் அதில் தப்பலாம் என்றிருந்தால் முட்டாள்தனம். அதுதான் உங்களுடைய இறுதி ஊர்வலமாகவும் இருக்கலாம். அதை இன்று இந்த அன்பருடைய கேள்வி மூலமாக எல்லோருக்கும் நினைவுபடுத்தி இன்றைய சத்சங்கத்தில் இந்த கேள்விகளுக்கு பதில் காண பாபாஜி பரம்பொருளின் ஆசி கிடைத்ததற்கு அவர்களுக்கு நன்றி சொல்லி, இப்போது இரவன் ஐயா, கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள், உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் ஓம் சிவாய நமஹ. இரவன் ஐயா இருக்கிறீர்கள், இரவன் ஐயா உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் கிரியா
ஓம் சிவாய நமோ,
ஓம் சிவாய நமஹ.
இன்று இலங்கை முழுவதும் கடந்த 5 மணித்தியாலங்கள் மின்சாரம் தடைப்பட்டதன் காரணமாக தொடர்ந்து ஆரம்பத்திலிருந்து கலந்து கொள்ள முடியவில்லை. இருப்பினும் இடையில் இடைக்கிட விட்டுவிட்டு மின்சாரம் கிடைத்ததால் அதை பூர்ணமாக உள்வாங்க முடியவில்லை. ஆனால் அற்புதமாக இறுதி நேரத்தில் உங்களுடைய பதில் அதை உள்வாங்கினேன். அது மிகவும் அற்புதமாக இருந்தது. எனவே நன்றி மீண்டும் நான் ஒளிவாங்க திருப்பி கேட்டு அதை உள்வாங்கின்றேன். நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. நன்றி இரவன் ஐயா. அதை நீங்கள் மீண்டும் கேளுங்கள். அதில் ஏதாவது கேள்வி இருந்தால் என்னுடன் தனிப்பட்ட முறையிலும் தொடர்புக்கு வரலாம், அல்லது நாளையான் சத்சங்கத்திலும் வரலாம். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. அடுத்ததாக கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள், உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். கார்த்தி ஐயா, ஓம் கிரிய பாபா ஜினமோ. ஓம் சிவாய நம. கொஞ்சம் சத்தம் வைக்க பேசினீர்கள் என்றால் மிகவும் உதவி. முடிந்தா கட்சி சார், கொஞ்சம் சத்தம் வைக்க வசதி இருக்கா உங்களோட மேக்சிமத்தில் இருக்கா? இது உங்களோட மேக்சிமம் என்றால் பேசிக்கொண்டே இருங்க, இல்லாட்டி நம் வசதி இருந்தால் சவுண்ட் வையுங்க. ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. நன்றி கார்த்தி சார், அதை மிகவும் அருமையாக சிறிய அளவில் தொகுத்தீர்கள், மிகவும் அருமை. நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. இப்போது முரளி சார் நீங்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள். முரளி சார், உங்களுக்கு இந்த சத்சங்கத்தை பற்றி ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் இப்போது கூறலாம்.
வணக்கம். ஓம் கிரிய பாபாஜி நமோ.
வணக்கம். ஓம் கிரிய
ஓம் சிவாய,
ஓம் சிவாய நம.
இந்த சத்சங்கத்தில் நீங்கள் ஒரு ஆன்மா உடலை எடுத்து இந்த உலகில் வாழ்க்கையில் ஈடுபடும் போது அதில் இந்த கர்ம வினை எப்படி செயல்படுகிறது என்பதை ரொம்ப தெளிவாகவும் விளக்கமாகவும் கூறுகிறீர்கள். அதை நாங்கள் அனைவரும் முன் வாங்கிக் கொண்டிருக்கிறோம். நன்றி. மற்ற கருத்துக்கள் ஒன்றும் இல்லை ஐயா.
நன்றி. நன்றி முரளி சார், அதை அழகாக உலகியல் முறையில் அழகாக கூறியிருக்கின்றீர்கள். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பெரும் பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ ஓம் சிவாய.